யோவான் அதிகாரம் 10.
உண்மையாகவே நான் உங்களுக்கு கூறுகிறேன், ஒருவன் ஆட்டுத்தொழுவத்திற்குள் வாசல் வழியாகவே நுழைய வேண்டும். வேறு வழியாக நுழைந்தால் அவன் ஒரு திருடன். அவன் ஆடுகளை திருடவே முயற்சி செய்வான். ஆனால் மேய்ப்பன் வாசல் வழியாக நுழைகிறவன், அவனே மேய்ப்பன். வாசலை காக்கிற காவல்காரன் மேய்ப்பனுக்காக கதவை திறந்துவிடுவான். ஆடுகள் மேய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பன் தன் சொந்த ஆடுகளை அவற்றின் பெயரை சொல்லி அழைப்பான். அவன் அவற்றை வெளியே நடத்தி கொண்டு போவான். மேய்ப்பன் தனது ஆடுகளையெல்லாம் வெளியே கொண்டு வந்த பின் அவற்றுக்கு முன்னால் நடந்து அவற்றை நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகள் அவனது குரல் குறிப்புகளை அடையாளம் கண்டபடியால் அவை அவன் பின்னே செல்கின்றன. ஆனால் ஆடுகள் தாம் அறியாதவன் பின்னால் செல்வதில்லை. அவனை விட்டு அவை விலகி ஓடும். ஏனென்றால் அவற்றிற்கு அவனது குரல் புரியாது
என்று இயேசு மக்களிடம் இந்த ஓமையைச் சொன்னார். இந்த ஓமையின் உட்பொருளை அந்த மக்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இயேசு மேலும் சொன்னார்,
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், ஆடுகளுக்கு நானே வாசலாக இருக்கிறேன். எனக்கு முன்னால் வந்தவர்கள் அனைவரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாக இருந்தார்கள். ஆடுகள் அவர்களை கவனிக்கவில்லை. நானே வாசல். என் மூலமாக நுழைகிறவனே மீட்கப்படுவான். அவன் உள்ளேயும் வெளியேயும் போய் மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடுவதற்காகவே வருகிறான். அவன் ஆடுகளை கொல்லவும் அழிக்கவுமே செய்வான். ஆனால் நானோ ஜீவனை கொடுக்க வந்துள்ளேன். அந்த ஜீவன் பூரணமும் நன்மையுமானது. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். கூலிக்காக ஆடுகளை கவனிக்கிறவன் மேய்ப்பனை விட வித்தியாசமானவன். கூலிக்காரனுக்கு ஆடுகள் சொந்தமானவை அல்ல. ஆகையால் ஓநாய் வருவதை கண்டால் கூலிக்காரன் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவான். பிறகு ஓநாய்கள் ஆடுகளை கிழித்து கொன்று சிதறடிக்கும். அந்த மனிதன் ஓடிவிடுகிறான். ஏனென்றால் அவன் கூலிக்காரன். அவனுக்கு ஆடுகளை பற்றிய அக்கறை இல்லை. ஆடுகளை பற்றி அக்கறை கொண்ட நல்ல மேய்ப்பன் நான். என் பிதா என்னை அறிந்திருப்பது போலவே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவை அறிந்திருப்பது போலவே என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். எனக்கு வேறு ஆடுகளும் உள்ளன. அவை இந்த மந்தையில் இல்லை. நான் அவற்றையும் அழைத்து வர வேண்டும். அவை என் குரலை கவனிக்கும். வருங்காலத்தில் எல்லாம் ஒரே மந்தையாகவும் ஒரே மேய்ப்பனாகவும் இருக்கும். என் பிதா என்னை நேசிக்கிறார். ஏனென்றால் நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். நான் என் ஜீவனை கொடுப்பதால் அதனை மீண்டும் பெறுவேன். என்னிடமிருந்து என் ஜீவனை எவரும் பறிக்க முடியாது. நானே என் ஜீவனை தாராளமாக கொடுக்கிறேன். அதற்கான உரிமை எனக்குண்டு. அதுபோல் அதனை திரும்ப பெறுகிற உரிமையும் எனக்குண்டு. இதைத்தான் பிதா எனக்கு கட்டளையிட்டார்
என்றார். இயேசு சொன்ன இக்காரியங்களினால் மீண்டும் யூதர்கள் பிரிந்து போயினர். பல யூதர்கள்,
பிசாசு அவனுக்குள் புகுந்து கொண்டது, அவன் பைத்தியமாக உளறுகிறான், அவன் கூறுவதை ஏன் கேட்கிறீர்கள்
என்றனர். அதற்கு பதிலாக வேறு சில யூதர்கள்,
பிசாசு பிடித்து உளறுகிறவனால் இதுபோன்ற உண்மைகளை பேச முடியுமா? குருடனின் கண்களை பிசாசு குணமடைய செய்யுமா? செய்யாது
என்றனர். அது மழைக்காலமாயிருந்தது. எருசலேமில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனின் மண்டபத்திலே இருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர்.
இன்னும் எவ்வளவு காலம் உங்களை பற்றி புதிராக வைத்திருப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாகச் சொல்லும்
என்று கேட்டனர்.
நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் நம்பவில்லை. நான் என் பிதாவின் பேரில் அற்புதங்களை செய்கிறேன். அந்த அற்புதங்கள் நான் யாரென்று உங்களுக்கு காட்டுகின்றன, ஆனால் நீங்கள் நம்புகிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் எனது ஆடுகள் அல்ல. எனது ஆடுகள் எனது குரலை கேட்கும். நான் அவற்றை அறிவேன், அவை என்னை பின்தொடரும். நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் இறந்து போவதில்லை. அவைகளை என் கையிலிருந்து எவரும் பறித்து கொள்ள முடியாது. என் பிதா எனக்கு ஆடுகளை தந்தார். அவர் எல்லோரையும் விட பெரியவர். எவரும் ஆடுகளை என் பிதாவின் கைகளில் இருந்து திருடிக் கொள்ள முடியாது. நானும் பிதாவும் ஒருவர்தான்
என்றார் இயேசு. மீண்டும் யூதர்கள் அவரை கொல்வதற்காக கற்களை எடுத்து கொண்டனர். ஆனால் இயேசு அவர்களிடம்,
நான் என் பிதா மூலமாக பல நற்செயல்களை செய்தேன். அந்த செயல்களை நீங்களும் பார்த்தீர்கள். அவற்றில் எந்த நல்ல செயலுக்காக என்னை கல்லெறிய விரும்புகிறீர்கள்
எனக் கேட்டார். அதற்கு அவர்கள்,
நீ செய்த எந்த நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உன்னை கொல்லவில்லை. ஆனால் நீ சொல்லுகிறவைகள் எல்லாம் தேவனுக்கு எதிராக இருக்கின்றன. நீ ஒரு மனிதன், ஆனால் நீ தேவன் என்று கூறுகிறாய். அதற்காகத்தான் உன்னை கல்லாலிருந்து கொல்ல பார்க்கிறோம்
என்றனர்.
தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாக உங்கள் சட்டத்தில் எழுதியிருக்கிறது. தேவனின் செய்தியை பெற்றுக்கொண்ட மக்களை தேவர்கள் என்று சொல்லலாம் என பரிசுத்த வேதவாக்கியங்கள் கூறுகின்றன. வேதவாக்கியங்கள் எப்போதும் உண்மையானவை. ஆகவே நான் தேவனின் குமாரன் என்று கூறியதை தேவனுக்கு எதிராக பேசுவது என்று நீங்கள் ஏன் கூறுகிறீர்கள்? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவன் நான்தான். என்னுடைய பிதா செய்தவற்றை நான் செய்யாவிட்டால் நீங்கள் என்னை நம்ப வேண்டியதில்லை. ஆனால் எனது பிதா செய்தவற்றை நானும் செய்வேனானால் நீங்கள் என்னை நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்கள் என்னை நம்புவதில்லையானாலும் நான் செய்கின்றவற்றை நம்பித்தான் ஆக வேண்டும். நான் பிதாவிடமும் பிதா என்னிடமும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்
என்றார் இயேசு. யூதர்கள் இயேசுவை பிடிக்க மீண்டும் முயன்றார்கள். ஆனால் இயேசு அவர்களிடமிருந்து தப்பித்து கொண்டார். பிறகு இயேசு யோர்தான் நதியை கடந்து திரும்பி போனார். யோவான் முன்பு ஞானஸ்தானம் கொடுத்த இடத்துக்கு போனார். அங்கே அவர் தங்கினார். அவரிடம் பலர் வந்தனர்.
யோவான் எவ்வித அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் இயேசுவை பற்றி அவன் சொன்னவையெல்லாம் உண்மையாக இருக்கின்றன
என்றனர். அங்கே அநேக மக்கள் இயேசுவிடம் நம்பிக்கை வைத்தனர்.